அதிகாரம் 34. மெய்யான கல்வியானது ஒரு மிஷனரி பயிற்சி. மெய்யான கல்வி ஒரு மிஷனரி பயிற்சியாகும். தேவனுடைய ஒவ்வொரு மகனும் மகளும் ஒரு மிஷனரியாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறார். தேவனுக்கும் நமது சக மனிதருக்கும் சேவை செய்யும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதில் நம்மை பொருத்துவதே கல்வியின் நோக்கமாக இருக்க வேண்டும். சேவைக்கான பயிற்சி. இந்த நோக்கமானது கிறிஸ்தவ பெற்றோர் முன்னும் ஆசிரியர் முன்னும் எப்போதும் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் எவ்விதம் ஊழியம் செய்வார்கள் என்பது நமக்கு தெரியாது. குடும்ப வட்டத்திற்குள்ளேயே அவர்கள் தங்கள் வாழ்க்கையை செலவிடலாம். வாழ்க்கையின் பொதுவான தொழில்களில் அவர்கள் ஈடுபடலாம். அல்லது சுவிசேஷ ஆசிரியர்களாக அந்நிய நாடுகளுக்கு போகலாம். எப்படியாயினும் உலகத்திற்கு தேவனுடைய மிஷனரிகளாக, இரக்கத்தின் ஊழியராக இருக்க அனைவரும் ஒரே விதமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். புதிய திறமைகளோடும் ஆற்றலோடும் தைரியத்தோடும் எளிதில் மாறக்கூடியவர்களாக இருக்கும் குழந்தைகளும் வாலிபரும் தேவனால் நேசிக்கப்படுகிறார்கள். அவர்களை தெய்வீக முகவர்களோடு இணக்கமாக கொண்டு வர அவர் வாஞ்சிக்கிறார். சுயநலமற்ற சேவையில் கிறிஸ்துவிற்கு அருகில் நிற்க அவர்களுக்கு உதவக்கூடிய கல்வியை அவர்கள் பெற வேண்டும். தேவனுக்கு பிரதிநிதிகளாக இருக்கவும் அவரது ஆவியை வெளிக்காட்டவும் அவரது குணத்தை வெளிப்படுத்தவும் அவரது வேலையை செய்யவும் நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். யோவான் 17:18 என்று கிறிஸ்து தமது முதல் சீடர்களுக்கு கூறியதைப் போலவே முடிவு கால வரையிலும் இருக்கிற தமது அனைத்து பிள்ளைகளுக்கும் கூறுகிறார். நம் பிள்ளைகள் வழிச்சந்திகளிலே நிற்பதைப் போல இருக்கிறார்கள். ஆண்டவருடைய மீட்கப்பட்டவர்களுக்கு போடப்பட்டிருக்கிற பாதையிலிருந்து தன்னலத்திற்கும் சுய திளைப்பிற்குமான உலகத்தின் ஈர்ப்புகள் எப்பக்கமும் அவர்களை அப்புறம் அழைக்கின்றன. அவர்களுடைய வாழ்க்கைகள் ஆசீர்வாதமாக இருக்குமா அல்லது சாபமா இருக்குமா என்பது அவர்களுடைய தெரிந்து கொள்ளுதல்களை சார்ந்தே இருக்கிறது. அதிக பலத்தோடு இருந்து இன்னும் செயல்படுத்தாத திறமைகளை சோதித்து பார்க்கும் ஆர்வத்தோடு இருக்கிற அவர்கள் தங்களுடைய நிரம்பி வழிகிற வாழ்க்கையை வெளிக்கொணர சில வழிகளை கண்டடைய வேண்டும். நன்மைக்கோ அல்லது தீமைக்கோ அவர்கள் தீவிரமாய் இருப்பார்கள். தேவனுடைய வார்த்தை செயல்களை கட்டுப்படுத்துவதில்லை, மாறாக அவைகளை சரியாக நடத்துகிறது. வாலிபர்கள் குறைவான நாட்டங்களோடு இருக்க வேண்டும் என்று தேவன் அழைக்கவில்லை. மேலான நன்மைக்கான அடக்க முடியாத ஆசை, வெல்ல முடியாத விருப்பம், ஊக்கமான பிரயோகம், சளைக்காத விடாமுயற்சி போன்ற மனிதனை வெற்றியுள்ளவனாக்கி மற்றவர்களிடையே கனமுள்ளவனாக்குகிற குணக்கூறுகள் அதைரியப்படுத்தப்படக்கூடாது. பூமியை காட்டிலும் வானங்கள் எவ்விதம் உயர்ந்திருக்கிறதோ அவ்வாறு வெறும் சுயத்தையும் உலக விருப்பங்களையும் காட்டிலும் மிகவும் உயர்ந்திருக்கிற நோக்கங்களை அடைவதற்கு அவர்கள் தேவனுடைய கிருபையினால் நடத்தப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான பாதையை காட்டுவது பெற்றோரும் கிறிஸ்தவருமாயிருக்கும் நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கிறிஸ்துவனுடையதை போன்ற ஊழியத்தின் பாதையில் கவனமாகவும் ஞானமாகவும் மென்மையாகவும் நடத்தப்பட வேண்டும். தேவனுடைய சேவைக்கென்று நம் பிள்ளைகளை வளர்க்கும்படியாக நாம் அவருடைய பக்தி வினயமான உடன்படிக்கையின் கீழ் இருக்கிறோம். சேவையின் வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்கேதுவாக நடத்தக்கூடிய செல்வாக்குகளால் அவர்களை சூழ்ந்து அவசியமான பயிற்சியை அவர்களுக்கு கொடுப்பதுவே நமது முதல் கடமை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு கிறிஸ்து நமக்காக தம்மை ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நாம் அன்பு கூறும்போது நாமும் கொடுப்போம். ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும். யோவான் 3:16, எபேசியர் 5:2, மத்தேயு 20:28. என்பதுவே போதிக்கும்படி நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மாபெரும் பாடம். தாங்கள் தங்களுடையவர்கள் அல்ல என்கிற நினைவு வாலிபர்களில் பதிக்கப்படட்டும். அவர்கள் கிறிஸ்துவின் உடைமை. அவர்கள் அவருடைய இரத்தத்தினால் வாங்கப்பட்டு அவருடைய அன்பினால் உரிமை கொண்டாடப்படுகிறவர்கள். அவர் தமது வல்லமையினால் காத்து வருவதால் தான் அவர்கள் பிழைத்திருக்கிறார்கள். விருத்தி செய்யப்பட்டு பயிற்றுவிக்கப்பட்டு அவருக்கென்று உபயோகப்படுத்தப்படும்படி அவர்கள் நேரமும் அவர்கள் பலமும் அவர்கள் திறமைகளும் அவருடையவைகள். தூதர்களுக்கு அடுத்ததாக தேவனுடைய சாயலில் வடிவமைக்கப்பட்டிருக்கிற மனித குடும்பமே அவருடைய கை கிரியைகளில் மிகவும் உன்னதமானது. அவர்கள் எவ்விதம் ஆகக்கூடும் என்று தேவன் அவர்களை உண்டாக்கினாரோ அவ்விதம் ஆக வேண்டும் என்றும் அவர் தங்களுக்கு கொடுத்திருக்கிற வல்லமைகளை கொண்டு மிகச் சிறப்பாக செய்ய வேண்டும் என்றும் அவர் விரும்புகிறார். உயிர் மனித அறிவுக்கு எட்டாததும் புனிதமும் ஆனது. அது அனைத்து உயிருக்கும் ஆதாரமான தேவனுடைய வெளிப்பாடாய் இருக்கிறது. அதற்கு இருக்கிற சந்தர்ப்பங்கள் விலையேற பெற்றவை. அவை ஊக்கமாக விருத்தி செய்யப்பட வேண்டும். ஒரு முறை இழப்போமானால் அவைகள் என்றைக்குமாக சென்று போய்விடும். நம் முன்பாக தேவன் நித்தியத்தை அதனுடைய பவித்திரமான நிஜங்களோடு வைத்து நித்தியத்தின் மேல் அழியக்கூடாத கருப்பொருட்களின் மேல் ஒரு பிடிப்பை தருகிறார். நமது அனைத்து திறன்களையும் ஊக்கமாக ஈடுபடுத்த தகுதியான நோக்கத்தை அடைய பாதுகாப்பும் நிச்சயமுமான பாதையில் முன்னேறும்படியாக அவர் மதிப்புள்ள உயர்வாக்கும் தன்மையுள்ள சத்தியத்தை அளிக்கிறார். தேவன் தாம் உண்டாக்கின சிறிய விதைக்குள் பார்த்து அதனுள் அழகான மலரும் குத்துச்செடியும் அல்லது உயர்ந்து அதிகம் படர்ந்த மரமும் மூடி வைக்கப்பட்டிருப்பதை காண்கிறார். அவ்விதமே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிற சாத்தியங்களை அவர் பார்க்கிறார். நாம் இங்கே ஒரு நோக்கத்திற்காக இருக்கிறோம். தேவன் நமது வாழ்க்கைக்கான தமது திட்டத்தை நமக்கு கொடுத்து வளர்ச்சியின் மிக உயர்ந்த தரத்தை நாம் எட்ட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். நாம் பரிசுத்தத்திலும் மகிழ்ச்சியிலும் உபயோகத்திலும் நிலையாக வளர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அனைவருக்கும் திறமைகள் இருக்கின்றன. அவைகளை அவர்கள் பரிசுத்தமான ஈவுகளாக கருதவும் ஆண்டவருடைய ஈவுகளாக பாராட்டவும் சரியாக உபயோகிக்கவும் போதிக்கப்பட வேண்டும். வாலிபர் தங்கள் ஒவ்வொரு வல்லமையையும் மேம்படுத்தவும் ஒவ்வொரு மனத்திறனையும் சுறுசுறுப்பான செயல்பாட்டிற்குள் கொண்டு வரவும் வேண்டுமென்று அவர் விரும்புகிறார். இந்த வாழ்க்கையில் உபயோகமாகவும் மதிப்புள்ளதாகவும் இருக்கிற அனைத்தையும் மகிழ்வோடு அனுபவிக்கவும் நல்லவர்களாயிருந்து நன்மை செய்யவும் எதிர்கால வாழ்க்கைக்காக அவர்கள் பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைக்கவும் வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். சுயநலமற்றதும் உயர்ந்ததும் உன்னதமுமான அனைத்திலும் சிறந்திருப்பதே அவர்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும். தாங்கள் வடிவமைக்கப்பட வேண்டிய மாதிரியாக கிறிஸ்துவை அவர்கள் நோக்கி பார்க்கட்டும். அவர் தமது வாழ்க்கையில் வெளிப்படுத்தியிருக்கிற பரிசுத்த லட்சியத்தை, இந்த உலகில் வாழப்பட்டிருந்த தங்கள் வாழ்க்கை இதை மேம்படுத்த வேண்டும் என்ற உயர் நோக்கத்தை அவர்கள் ஓம்பி போற்ற வேண்டும். செய்யும்படி அவர்கள் அழைக்கப்பட்ட வேலை இதுவே. அகலமான அஸ்திபாரம். அனைத்து அறிவியலிலும் மிக உயர்ந்த அறிவியல் ஆத்தும ஆதாயம் செய்யும் அறிவியலே. மனிதர்கள் செய்ய வாஞ்சிக்கிற வேலைகளுள் மிக உன்னதமான வேலை மனிதரை பாவத்திலிருந்து பரிசுத்தத்திற்கு வெற்றி கொள்ளும் வேலையே. இந்த வேலையை சாதிக்கும்படியாக ஒரு அகலமான அஸ்திபாரம் போடப்பட வேண்டும். அதற்கு விரிவான கல்வி அவசியம். வெறும் பள்ளி பாடங்களை மாத்திரம் போதிக்க தேவைப்படும் சிந்தை மற்றும் முயற்சியை காட்டிலும் அதிக சிந்தையையும் முயற்சியையும் பெற்றோரிடமும் ஆசிரியரிடமும் கோருகிற ஒரு கல்வி அவசியம். வெறுமனே அறிவை விருத்தி செய்வதை காட்டிலும் அதிகமான ஏதோ சில காரியங்கள் கோரப்படுகின்றன. சரீரமும் மனமும் இருதயமும் சமமாக கற்பிக்கப்படாவிடில் கல்வி முழுமையடைவதில்லை. குணம் அதனுடைய முழுமையும் உயர்ந்ததுமான வளர்ச்சியை அடைவதற்கு முறையான ஒழுங்கை பெற வேண்டும். சரீரம் மற்றும் மனதின் அனைத்து திறன்களும் பண்படுத்தப்பட்டு சரியாக பயிற்றுவிக்கப்பட வேண்டும். தேவனுக்கென்று அதிக திறமையான ஊழியர்களாக நம்மை ஆக்குகிற ஒவ்வொரு வல்லமையையும் பண்படுத்தி பயிற்றுவிப்பது ஒரு கடமை. மெய்யான கல்வி முழு சரீரத்தையும் உள்ளடக்கியது. ஒருவரது சுயத்தை சரியாக உபயோகிப்பதை அது போதிக்கிறது. சரீரம் மனம் இருதயம் மூளை எலும்பு தசை அனைத்தையும் மிக சிறப்பாக உபயோகிக்க அது நம்மை தகுதிப்படுத்துகிறது. மனதின் திறன்கள் உயர்ந்த வல்லமைகளாக சரீர ராஜ்யத்தை ஆட்சி செய்ய வேண்டும். இயற்கையான பசியும் உணர்வுகளும் மனசாட்சி மற்றும் ஆவிக்குரிய விருப்பங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட வேண்டும். கிறிஸ்து மனுக்குலத்தின் தலைவராக நிற்கிறார். தூய்மையின் உயர்ந்த பரிசுத்த பாதைகளில் அவருடைய சேவையில் நம்மை நடத்துவதே அவருடைய நோக்கம். அவருடைய கிருபையின் அற்புதமான செயல்பாட்டினால் நாம் அவரில் முழுமையாக்கப்பட வேண்டும். இயேசு அவரது கல்வியை இல்லத்திலே பெற்றார். அவருடைய தாயாரே அவருடைய முதல் மனித ஆசிரியர். அவளுடைய உதடுகளிலிருந்தும் தீர்க்கதரிசிகளின் சுருள்களிலிருந்தும் பரலோக காரியங்களை குறித்து அவர் அறிந்து கொண்டார். ஒரு ஏழை தச்சனின் இல்லத்தில் வாழ்ந்து வீட்டு பாரங்களை சுமப்பதில் உண்மையாகவும் மகிழ்ச்சியாகவும் தமது பங்கை செய்தார். பரலோகத்தின் சேனாதிபதி ஒரு மனமுவந்த ஊழியக்காரனாக ஒரு அன்பான கீழ்ப்படிந்த மகனாக இருந்தார். அவர் ஒரு தொழிலை கற்று யோசேப்போடு கூட தமது சொந்த கரங்களினால் வேலை செய்தார். சாதாரண கூலியாளின் உடையில் தமது தாழ்மையான வேலைக்கு சென்று திரும்பி அந்த சிறிய ஊரின் தெருக்களில் நடந்தார். அந்த காலத்து மக்கள் வெளித்தோற்றத்தினால் காரியங்களை மதிப்பிட்டனர். மதம் வல்லமையில் சரிந்த போது ஆடம்பரத்தில் உயர்ந்தது. அந்த காலத்து கல்வியாளர்கள் தங்களை காட்சி பொருளாக்குவதினாலும் பகட்டினாலும் மரியாதையை சம்பாதிக்க தேடினர். இவை அனைத்திற்கும் இயேசுவின் வாழ்க்கை குறிப்பிடும்படியான முரண்பாட்டை கொடுத்தது. வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம் என்று மனிதன் கருதியிருந்த அப்படிப்பட்ட காரியங்களின் மதிப்பின்மையை அவருடைய வாழ்க்கை விளக்கி காட்டியது. சிறிய காரியங்களை பெரிதுபடுத்தியும் பெரிய காரியங்களை சிறிதுபடுத்தியும் காண்பித்த அவருடைய காலத்து கல்வி சாலைகளை அவர் நாடவில்லை. அவருடைய கல்வி பரலோகம் நியமித்த ஆதாரங்களிலிருந்தும் உபயோகமான வேலையிலிருந்தும் வேத வாக்கியங்களை ஆராய்வதிலிருந்தும் இயற்கையிலிருந்தும் மற்றும் வாழ்க்கை அனுபவங்களிலிருந்தும் பெறப்பட்டது. இவை அனைத்தும் தேவனுடைய பாட புத்தகங்களாயிருந்து தாங்கள் மனமுவந்த கரங்களையும் பார்க்கும் கண்களையும் புரிந்து கொள்ளும் இருதயத்தையும் கொண்டு வருவோருக்கு போதனைகளால் நிறைந்திருக்கின்றன. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பெலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. லூக்கா 2:40. இவ்விதம் ஆயத்தப்பட்டு மனிதரோடு தொடர்பில் வரும் ஒவ்வொரு நொடியிலும் உலகம் ஒருபோதும் கண்டிராத ஆசீர்வதிக்கும்படியான ஒரு செல்வாக்கையும் மாறுவதற்கான ஒரு வல்லமையையும் கொடுத்தவராக அவர் தமது ஊழியத்திற்கு சென்றார். இல்லமே குழந்தையின் முதல் கல்விச்சாலை. இங்கேதான் ஒரு சேவையின் வாழ்க்கைக்கான அஸ்திபாரம் போடப்பட வேண்டும். அதன் கொள்கைகள் வெறுமனே கோட்பாடுகளாக போதிக்கப்படக்கூடாது. அவைகள் முழு வாழ்க்கை பயிற்சியையும் வடிவமைக்க வேண்டும். மிக இளமையிலேயே குழந்தைகளுக்கு உபயோகமாயிருப்பதற்கான பாடம் போதிக்கப்பட வேண்டும். பலமும் நிதானிக்கும் வல்லமையும் போதுமான அளவு விருத்தியாகும் போது செய்வதற்கான வேலைகள் வீட்டில் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். தகப்பனுக்கும் தாய்க்கும் உதவ முயற்சிப்பதில் உற்சாகப்படுத்தப்பட வேண்டும். தன்னை மறுத்து கட்டுப்படுத்தவும் தன்னுடைய சொந்த மகிழ்ச்சிக்கும் வசதிக்கும் முன்பாக மற்றவர்களுடையதை வைக்கவும், சகோதரருக்கும் சகோதரிகளுக்கும் உடன் விளையாடுகிறவர்களுக்கும் உதவி செய்து அவர்களை மகிழ்விக்கும் சந்தர்ப்பங்களுக்காக எதிர்பார்த்திருக்கவும், வயதானோருக்கும் வியாதிப்பட்டோருக்கும் நல் வாய்ப்பில்லாதவருக்கும் தயவு காண்பிக்கவும் அவன் உற்சாகப்படுத்தப்பட வேண்டும். இல்லத்தில் மெய்யான ஊழியத்தின் ஆவி அதிக முழுமையாக நிலவும் போது அது குழந்தைகளின் வாழ்க்கைகளில் முழுமையாக வளர்ச்சியடையும். மற்றவர்களின் நன்மைக்கான சேவையிலும் தியாகத்திலும் அவர்கள் மகிழ்ச்சியடைய கற்றுக்கொள்வார்கள். பள்ளிக்கூடத்தின் வேலை. பள்ளிக்கூடத்தின் வேலையினால் வீட்டு பயிற்சி நிறைவாக்கப்பட வேண்டும். சரீர, மன மற்றும் ஆவிக்குரிய முழு மனிதனின் வளர்ச்சியும் சேவையையும் தியாகத்தையும் குறித்த போதனையும் நிலையான கண்ணோட்டத்தில் வைக்கப்பட வேண்டும். குணத்தை வடிவமைப்பதிலும் சுயநலமற்ற ஊழியத்தின் பாதைகளில் வாழ்க்கையை நடத்துவதிலும் வேறு எந்த செயல்பாட்டை விடவும் அன்றாட அனுபவத்தின் சிறிய காரியங்களில் கிறிஸ்துவிற்காக செய்யும் சேவை வல்லமை பெற்றிருக்கிறது. இந்த ஆவியை எழுப்புவதும் அதை உற்சாகப்படுத்தி சரியானபடி நடத்துவதும் தான் பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் வேலை. இதை காட்டிலும் அதிக முக்கியமான வேலை அவர்களிடம் கொடுக்கப்பட முடியாது. ஊழியத்தின் ஆவியே பரலோகத்தின் ஆவி. இதை வளர்த்து உற்சாகப்படுத்தும் ஒவ்வொரு முயற்சியிலும் தூதர்கள் ஒத்துழைப்பார்கள். அப்படிப்பட்ட கல்வி தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். இங்கேதான் அதன் கொள்கைகள் அவைகளின் முழுமையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. வேதாகமமே ஆராய்ச்சிக்கும் போதனைக்கும் அஸ்திபாரமாக வைக்கப்பட வேண்டும். தேவனையும் அவர் அனுப்பினவரையும் குறித்த அறிவே மிகவும் அவசியமான அறிவு. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு வாலிபனும் தன்னை குறித்த அறிவை பெற்றிருக்க வேண்டும். தேவன் அவனிடம் கொடுத்திருக்கிற சரீரத்தை குறித்தும் அதை ஆரோக்கியமாக வைத்திருக்கிற பிரமாணங்களை குறித்தும் அவன் புரிந்து கொள்ள வேண்டும். கல்வியின் பொதுவான கிளைகளில் அனைவரும் முழுமையாக வேரூன்றியிருக்க வேண்டும். செயல் திறமைகளில் அவர்களை ஆண்களும் பெண்களுமாக்கி வாழ்க்கையின் அன்றாட கடமைகளுக்கு அவர்களை பொருத்துகிற தொழிற்பயிற்சியை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். அதோடு கூட ஊழிய முயற்சிகளின் வெவ்வேறு பகுதிகளுக்கான பயிற்சியும் செயல்பாட்டு அனுபவங்களும் சேர்க்கப்பட வேண்டும். கொடுப்பதினால் கற்றல். அறிவை அடைவதில் வாலிபர் எவ்வளவு துரிதமாகவும் எவ்வளவு தூரமும் முன்னேற முடியுமோ அவ்வளவு முன்னேறட்டும். அவர்களுடைய வல்லமைகள் எட்டக்கூடிய பரப்பிற்கு அவர்களுடைய படிப்பின் களம் இருக்கட்டும். கற்கும்போது தங்கள் அறிவை அவர்கள் பகிர்ந்து கொடுக்கட்டும். இவ்விதமே அவர்களுடைய மனங்கள் ஒழுங்கையும் வல்லமையையும் அடையும். அறிவை உபயோகிப்பதுவே அவர்களுடைய கல்வியின் மதிப்பை தீர்மானிக்கிறது. அடைந்ததை கொடுக்க எந்த முயற்சியும் இல்லாது படிப்பதற்காகவே நீண்ட நேரம் செலவழிப்பது பல வேளைகளில் மெய்யான வளர்ச்சிக்கு உதவுவதற்கு பதிலாக தடையாகவே இருக்கிறதை மெய்ப்பித்திருக்கிறது. வீட்டிலும் பள்ளியிலும் எவ்விதம் படிப்பது என்பதையும் அடைந்த அறிவை எவ்விதம் கொடுப்பது என்பதையும் அறிவது மாணவனின் முயற்சியாக இருக்க வேண்டும். அவனுடைய அழைப்பு எப்படிப்பட்டதாயிருப்பினும் அவன் வாழ்நாள் நீடிக்கும் வரையிலும் கற்பவனாகவும் போதிப்பவனாகவும் இருக்க வேண்டும். இவ்விதம் தேவனை தனது நம்பிக்கையாக கொண்டு காலங்களாக மறைக்கப்பட்டிருக்கிற இரகசியங்களை வெளிப்படுத்துகிற, தம்மை நம்புகிற மனங்களுக்கு மிகவும் கடினமான குழப்பங்களை தீர்க்கக்கூடிய எல்லையற்ற ஞானமுள்ளவரை சார்ந்து அவன் தொடர்ச்சியாக முன்னேறலாம். தேவனுடைய வார்த்தை ஆண்கள் மேலும் பெண்கள் மேலும் கூட தோழமைகளின் தாக்கங்களை குறித்து அதிகமான அழுத்தத்தை வைக்கிறது. வளர்ந்து கொண்டிருக்கிற குழந்தைகள் மற்றும் வாலிபரின் மனதின் மேலும் குணத்தின் மேலும் அதன் வல்லமை எவ்வளவு அதிகமாயிருக்கிறது. அவர்கள் பெறும் சகவாசமும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற கொள்கைகளும் அவர்கள் உண்டாக்கும் பழக்கங்களும் இங்கேயும் எதிர்கால நித்திய ஈடுபாடுகளிலும் அவர்களுடைய பயன் என்ன என்னும் கேள்விக்கு பதிலளிக்கும். வாலிபர்கள் மனப்பண்பாட்டிற்கும் ஒழுக்கத்திற்கும் என்று அனுப்பப்படுகிற அநேக பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் குணங்களுக்கு தவறான வடிவம் கொடுத்து வாழ்க்கையின் மெய்யான நோக்கங்களிலிருந்து மனதை திசை திருப்பி சன்மார்க்கத்தை தாழ்த்தி போடுகிற செல்வாக்குகள் நிலவுகிறதென்பது பயங்கரமான உண்மையும் பெற்றோரின் மனங்களை நடுங்கச் செய்கிற ஒன்றுமாக இருக்கிறது. மதப்பற்றில்லாத இன்பத்தை விரும்புகிற கெட்டுப்போனவர்களோடு கொள்ளும் தொடர்பினால் அநேகமான வாலிபர்கள் எளிமையையும் தூய்மையையும் தேவன் மேல் இருக்கும் விசுவாசத்தையும் கிறிஸ்தவ தகப்பன்களும் தாய்களும் கவனமான போதனையினாலும் ஊக்கமான ஜெபத்தினாலும் மகிழ்ந்து பாதுகாத்து வந்த தத்தியாகம் செய்யும் ஆவியையும் இழக்கிறார்கள். சுயநலமற்ற ஊழியத்தின் ஒரு பகுதியில் தங்களை வைக்கும் நோக்கத்தோடு பள்ளியில் நுழையும் அநேகர் உலக படிப்புகளினால் ஈர்க்கப்படுகிறார்கள். தனித்தன்மையான உதவித்தொகை பெறுவதற்கும் உலகத்தின் அந்தஸ்தையும் கனத்தையும் பெறுவதற்குமான ஆசை எழுப்பப்படுகிறது. பள்ளியில் நுழைந்ததற்கான நோக்கம் பார்வையில் மறைந்து போகிறது. வாழ்க்கை சுயநலமான உலக நாட்டங்களை தேடுவதற்கு கொடுக்கப்படுகிறது. பல வேளைகளில் இந்த உலக வாழ்க்கைகளையும் வரவிருக்கும் வாழ்க்கையையும் அளிக்கிற பழக்கங்கள் உண்டாக்கப்படுகின்றன. பரந்த எண்ணங்களும் சுயநலமற்ற நோக்கங்களும் உன்னதமான ஆர்வங்களும் கொண்ட ஆண்களும் பெண்களும் பொதுவாக அவைகளை தங்கள் இளவயதின் நட்பினால் வளர்த்து கொண்டவர்களே. தங்கள் குழந்தைகளுடைய தோழமைகளுக்கு காவல் வைப்பதன் முக்கியத்துவத்தை இஸ்ரவேலை நடத்தின விதங்களில் எல்லாம் தேவன் அவர்களுக்கு உணர்த்தியிருந்தார். உள்நாட்டு மத மற்றும் சமுதாய வாழ்க்கையின் அனைத்து ஏற்பாடுகளும் குழந்தைகளை ஆபத்தான தோழமைகளிலிருந்து பாதுகாத்து ஆரம்ப வயதிலிருந்தே தேவனுடைய பிரமாணங்களின் நியமங்களோடும் கொள்கைகளோடும் அவர்களை பழக்குவிப்பதின் கண்ணோட்டத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இந்த தேசம் உதித்த போது அதற்கு கொடுக்கப்பட்டிருந்த பொருட்பாடம் அனைத்து இருதயங்களிலும் ஆழமாக பதியக்கூடிய தன்மையோடு இருந்தது. தலைப்பிள்ளை சங்காரத்தில் எகிப்தியர் மேல் வந்த தேவனுடைய பயங்கரமான கடைசி நியாய தீர்ப்புக்கு முன்பாக தங்கள் குழந்தைகளை தங்கள் சொந்த வீட்டிற்குள் கூட்டும்படி தேவன் தமது மக்களுக்கு கட்டளையிட்டார். ஒவ்வொரு வீட்டின் நிலைக்காலும் இரத்தத்தால் குறிக்கப்பட்டு இந்த அடையாளம் கொடுத்த நிச்சயமான பாதுகாப்பிற்குள் அனைவரும் தரித்திருக்க வேண்டியது இருந்தது. அவ்விதமே தேவனை நேசித்து அவருக்கு பயப்படுகிற பெற்றோர்கள் இன்றைக்கும் உடன்படிக்கையின் கட்டுக்குள் கிறிஸ்துவனுடைய மீட்பின் இரத்தத்தின் வழியாக நமக்கு சாத்தியமாகி இருக்கிற பரிசுத்தமான செல்வாக்குகளின் பாதுகாப்பின் கீழ் தங்கள் பிள்ளைகளை வைக்க வேண்டும். தம்முடைய சீடர்களை குறித்து, "நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல." யோவான் 17:14 என்று கிறிஸ்து கூறினார். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ரோமர் 12:2 என்று தேவன் நம்மிடம் கூறுகிறார். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 6:14-18. பிள்ளைகளை கூட்டுங்கள். தேவ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன். யோவேல் 2:16, யாத்திராகமும் 18:16. என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூறக்கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். என்னாகமும் 6:27. அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு. உபாகமம் 28:10. யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பணியைப் போலவும், மனுஷனுக்கு காத்திராமலும் மனுபுத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மழைகளைப் போலவும் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். மீகா 5:7. நாம் இஸ்ரவேலரோடு எண்ணப்பட்டிருக்கிறோம். தங்கள் குழந்தைகளுடைய படிப்பையும் பயிற்சியையும் குறித்து முந்தைய இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து போதனைகளும், கீழ்ப்படுதலின் வழியாக வருகிற அனைத்து ஆசீர்வாத வாக்கு தத்தங்களும் நமக்காகவே. உன்னை ஆசீர்வதித்து நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆதியாகமம் 12:2 என்பது நமக்கான தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. தமது முதல் சீடர்களை குறித்தும் அவர்கள் வார்த்தையின் வழியாக அவரை நம்பும் அனைவரையும் குறித்தும் கிறிஸ்து, நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும், நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். யோவான் 17:22-23 என்று கூறினார். ஏறக்குறைய விசுவாசத்தின் பிடியையும் மிஞ்சும் ஆச்சரியமான, மிக ஆச்சரியமான வார்த்தைகள். அனைத்து உலகங்களையும் சிருஷ்டித்தவர், அவருடைய சேவைக்கு தங்களை ஒப்புக் கொடுப்பவர்களை தமது குமாரனை நேசிப்பது போல நேசிக்கிறார். இங்கேயும் இப்போதுமே தானும் அற்புதமான அளவிற்கு அவருடைய கிருபையுள்ள தயவு நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் நமக்கு பரலோகத்தின் வெளிச்சத்தையும் மகத்துவமானவரையும் கொடுத்து அவரோடு கூட அனைத்து பரலோக பொக்கிஷங்களையும் அருளியிருக்கிறார். வரப்போகிற வாழ்க்கைக்கு அவர் வாக்களித்திருக்கிறதைப் போலவே இந்த வாழ்க்கையிலும் ராஜரீகமான ஈவுகளை நமக்கு அருளுகிறார். அவருடைய கிருபையின் குடிமக்களாகிய நாம் நமது குணங்களை தகுதிப்படுத்தி விரிவாக்கி உயர்த்துகிற ஒவ்வொன்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். கிறிஸ்துவனுடைய இரத்தம் தோய்ந்த கொடியின் கீழ் நிற்கவும், அவர் உழைத்ததை போன்று உழைக்கவும், பாதுகாப்பான பாதைகளில் ஆத்துமாக்களை நடத்தவும், யுகங்களின் கண்மலையின் மேல் அநேகருடைய பாதங்களை நாட்டும்படியாகவும், உன்னதத்திலிருந்து வரும் வல்லமையினால் வாலிபர்களை தூண்ட அவர் காத்திருக்கிறார். கல்வி கடுத்து தேவனுடைய திட்டத்திற்கு இசைவாக உழைக்க முயற்சிக்கிற அனைவரும் அவருடைய நிலைப்படுத்தும் கிருபையையும், அவருடைய தொடர்ச்சியான சமூகத்தையும், அவருடைய தொடர் பாதுகாப்பையும் பெறுவார்கள். ஒவ்வொருவருக்கும் அவர், பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, யோசுவா 1:9-5 என்று கூறுகிறார். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கைகொட்டும். முச்செடிக்கு பதிலாக தேவதாறு விருட்சம் முளைக்கும். காஞ்சொடிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். ஏசாயா 55:10-13. உலகம் முழுவதும் சமுதாயம் ஒழுங்கின்மையில் இருக்கிறது. முழுமையான மாற்றம் அவசியமாயிருக்கிறது. வாலிபருக்கு கொடுக்கப்படுகிற கல்வி முழு சமுதாயத்தையும் வடிவமைக்கிற ஒன்று. அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களோட நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். ஏசாயா 61:4-6 61:8 61:9-11 ஆமீன்.